தொழில் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் உழவு அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இதனுடைய விளக்கம் என்ன சொல்றாருன்னா, எப்படியெல்லாம் சுற்றி சுற்றி எண்ணி பார்த்தாலும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் உழவு தொழிலை பின்பற்றித்தான் உயிர் வாழ முடியும். அதனால் உழைப்பு மிகுந்த தொழிலானாலும் உழவு தொழில்தான் எல்லா தொழில்களிலும் மேலான தொழில் என்கின்றார் திருவள்ளுவர். திருநாளாம் பொங்கல் விழா ஜனவரி 20 சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் கொண்டாடப்பட உள்ளது. குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி, பொங்கல் சிறப்புரை மற்றும் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் என நடைபெறும் இந்நிகழ்ச்சிக்கு தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வந்து சிறப்பிக்க வேண்டுகிறது முத்தமிழ் சங்கம். நுழைவு மற்றும் உணவிற்கு கட்டணம் இல்லை. அதே சமயம் நீங்கள் விரும்பி தரும் நன்கொடை ஹார்வர்ட் பல்கலையின் தமிழ் இருக்கைக்கு அளிக்கப்படும். அனைவரும் வருக, நன்கொடையை அள்ளி தருக. மறந்து விடாதீர்கள், ஜனவரி 20 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழா. நேயர்களே, கடந்த சில வாரங்களாக நம்முடன் உரையாற்றிக் கொண்டிருக்கும் திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர் மாணமிகு சு அறிவிக்கரசு ஐயா அவர்கள் இன்றும் நம்முடன் இருக்கின்றார். வணக்கம் ஐயா.
வணக்கம்
ஐயா. இந்த வாரம் நம்ம வந்து தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கின்றோம். ஏன் பொங்கல் பண்டிகை தமிழர்களுக்கான பண்டிகை, ஒரு சிறப்பான பண்டிகை அப்படின்னு சொல்றோம், சொல்லுங்க.
தமிழர்களுக்கு பண்டிகைங்கிறது அந்நியம்தான், திருநாள். அந்த திருநாள் என்கிற வகையில் பொங்கலை தவிர வேறு ஒரு நாளும் தமிழருக்கு கிடையாது.
சரி,
இந்த பொங்கல் விழாவை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மத கொள்கையினுடைய அடிப்படையிலும் அமைந்த விழா அல்ல அது. அறுவடை திருநாள் என்று உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிற மாதிரி, அதே அறுவடை திருநாளாக தமிழர்கள் பொங்கலை கொண்டாடுகிறார்கள். விளைந்த விளைச்சலை கொண்டு பொங்கல் வைத்து குடும்பத்தாரோடு உண்டு மகிழ்ந்து ஆடி பாடி கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக அது இருக்கிறது.
சரிங்க.
இந்த விழாவினை தமிழர்கள் 1931 முதற் கொண்டுதான் கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு முன்னாலே பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதில்லை.
சரிங்க.
தந்தை பெரியார் அவர்கள் தமிழறிஞர் நமச்சிவாய முதலியார் அவர்களோடு கலந்து பேசிதான் தமிழர்களுக்காக ஒரு விழா வேண்டும் என்ற அவாவின் அடிப்படையில் பொங்கலை கொண்டாடலாம் என்று இருவரும் முடிவு செய்து அறிவித்தார்கள். அதன்படி 1931 முதல்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களால் தமிழர் திருநாள் என்ற பெயரில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் அவர்கள் சொன்ன மாதிரி அப்படியே கொண்டாடப்பட்டு வருகிறதா என்றால் அது கூட இல்லை. பொங்கல் விழா ஒரு நாள் மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்று பெரியாரும் நம்சிவாய முதலியாரும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 2-3 நாட்கள் கொண்டாடுகின்ற அளவிற்கு அது வளர்ந்திருக்கிறது. மகிழ்ச்சி நாட்கள் நீடிப்பது நல்லது தானே. அந்த வகையில் 3-4 நாட்கள் கொண்டாடுவது கூட, அரசு அதற்காக விடுமுறை விடுவது கூட வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான்.
இப்போ இது வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்க. தமிழக அரசு, ஒரு சில அரசுகள் ஆட்சிகள் இருக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்றாங்க, அடுத்த ஆட்சி வரும்போது அதை மாத்திடுறாங்க. இது எப்படி தமிழ் புத்தாண்டா ஆகுங்க?
தமிழ் புத்தாண்டு என்று ஒரு அதிகாரபூர்வமாக நமக்கு ஒரு கணக்கு கிடையாது. இப்போ உலகத்தில் எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினை அடிப்படையாக வைத்து ஒரு உலக ஆண்டு காமன் இரா என்கிற வகையிலே அது பொது ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு டிசம்பர் 25 பிறந்ததாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்காக அவருடைய பிறந்த நாளே அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் 6 நாட்கள் கழித்து தான் ஆண்டு தொடங்குகிறது. அந்த மாதிரியே தான் இதுவும். ஒரு எழுதி வைக்கப்பட்ட குறிப்பு ஒரு ஆவணம் இல்லாத காரணத்தினாலே அவரவர் அவரவருக்கு தோன்றியவாறு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இடையிலே வந்து புகுந்த ஒரு அந்நிய பண்பாட்டினுடைய திணிப்பினுடைய விளைவாக அது சித்திரை மாதத்திலே ஏப்ரல் 14ஆம் தேதியிலே என்கிற மாதிரி கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அது வேறொரு பண்பாட்டு திணிப்பினுடைய விளைவு தானே தவிர தமிழர்கள் தொடக்கம் முதல் அப்படி இல்லை. சித்திரை மாதத்திலே வெயில் கடுமையாக இருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில். அந்த மாதிரி காலத்திலே ஒரு ஆண்டு மகிழ்ச்சியான ஒரு விழா இருக்குமா என்பது ஐயப்பாட்டிற்குரியது. ஆனால் தை மாதத்திலே வருகிற பொங்கல் விழாவை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு குளிர்ந்த நிலையிலே மகிழ்ச்சியான சூழலில் இங்கே எல்லாம் சொல்லுகிற மாதிரி அந்த வசந்த காலத்தில் அந்த திருவிழாவாக அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு ஆட்சியிலே திருவள்ளுவர் ஆண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வருகிற பொழுது இந்தியர்களை பொறுத்த மட்டும் எடுத்துக்கொண்டால் நிறைய ஆண்டுகள், அதில் திருவள்ளுவர் ஆண்டு தமிழர்களுக்காக இருக்க வேண்டும் என்று வைக்கிற பொழுது அதற்கு மாற்றாக அவர்கள் வைத்திருந்த ஒரு 60 ஆண்டு சுழற்சி ஆண்டு முறை. அந்த 60 ஆண்டு சுழற்சி ஆண்டு முறை என்பது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் நாயக்கர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட பொழுது அவர்களாலே திணிக்கப்பட்ட ஒன்று. அதற்கு சொல்லப்படுகிற ஆதாரம் கதை, ஆணும் ஆணும் சேர்ந்து 60 குழந்தைகளை பெற்றதாக, கிருஷ்ணனும் நாரதரும் சேர்ந்து 60 குழந்தைகளை பெற்றதாக, அந்த 60 குழந்தைகளின் பெயரினாலே ஆண்டு கணக்கு என்று இப்படி சுழன்று சுழன்று வருகிற மாதிரி ஒரு சூழல். சுண்ணத்தையே சுழியையே கண்டுபிடித்தவன் தமிழன் என்று சொல்லப்படுகிற அந்த இனத்திற்கு இருந்திருக்குமா? அந்த அசிங்கமான கற்பனையினுடைய விளைவாக ஆண்டை கடைபிடிப்பது கேவலம் என்ற காரணத்தினாலே தமிழ் புத்தாண்டிலே அதை பொங்கல் விழாவிலே புத்தாண்டு கணக்கை தொடங்கலாம் என்றுதான் கலைஞர் தலைமையிலே இருந்த ஆட்சி முடிவு செய்து அறிவித்தது.
சரி,
அதை சில பேர் எதிர்த்து வழக்குமன்றத்திற்கும் போனார்கள். வழக்குமன்றத்திலே அம்மாதிரி அறிவித்தது சரி என்று கூட தீர்ப்பு நீதியரசர் சந்துரு அவர்கள் கொடுத்தார்கள். ஆனாலும் கூட அதற்கு பின்னதாக வந்த ஒரு அம்மையார் அந்த ஆண்டு கணக்கை உடனடியாக மாற்றிவிட்டார். ஆட்சி பொறுப்பேற்ற மறுநாளே ஆணையை பிறப்பித்தார். அது பழையபடி அந்த சித்திரைக்கு போகிறது, நாரதருக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த குழந்தைகளுடைய பெயரிலே இருக்கிறது, அதுதான் வர வேண்டும் என்று ஆணையிட்டு போட்டு விட்டார்கள். அதை எதிர்ப்பதற்கு இல்லாத ஒரு நிலை, ஆட்சியில் இருப்பவர்கள் செய்கிற மாதிரியான நிலை. சற்று ஆலோசித்து பார்த்தால் மலையாளத்திலே விஷு என்கிற ஒரு வருட பொறுப்பை வைத்திருக்கிறார்கள். தெலுங்கர்களும் கன்னடர்களும் யுகாதி என்கிற ஆண்டு பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. ஆனால் இங்கே தமிழர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை, தமிழர்களுடைய அடிப்படையிலே தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படையிலே இல்லாத ஒரு நிலை. ஆகவேதான் அதை தை பொங்கல் அதை முன்னிட்டு தை முதல் நாளை கொண்டாடலாம் என்கிற வகையிலே அரசாங்கம் முடிவெடுத்தது. அதை ஆதிக்க சக்திகள், மேலாண்மை சக்திகள், மேலானவர்கள் என்று தங்களை கருதி கொண்டு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பிராணங்கள் எழுதி வைத்திருக்கிறவர்களுடைய அடிப்படையிலே திணிக்கப்பட்ட கருத்தினை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தேய்ந்த பாதையிலேயே நடந்து பழக்கப்பட்ட தமிழர்கள் அதையே வைத்துக் கொள்கிறார்கள். சில பேர் பொங்கல் அன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்ற கொள்கையை பல பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்தில் இருக்கிற ஒரு விசித்திரமான நிலை. உலகில் நீங்கள் எங்கும் இப்படிப்பட்ட நிலையை காண முடியாது.
நேர்களே, ஐயா அவர்களுடைய செவி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
Hey, hey.
நேயர்களே, நம்முடன் திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் தலைவர் மாண்புமிகு சு அறிவுக்கரசு அவர்கள் நம்முடன் இருக்கின்றார். ஐயா, நம்ம இப்போ தமிழர் பண்டிகையை பார்த்தோம். தமிழ் கவிஞர்களில் குறிப்பிடும்படியாக பாரதிதாசன் அவர்களை, இவரை ஏன் நம்ம வந்து புரட்சி கவிஞர் அழைக்கிறோம்?
அவரே பாடுற மாதிரி வழக்கத்தால் மடையர் மாடுகளும் செக்கை சுற்றும், புலவர்களும் மடையர்களும் ஏற்றிடுவார் கடவுள் பாடல் என்று அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார்.
சரி,
வழக்கத்தால் மாடுகளும் செக்கை சுற்றும் மடையர்களும் ஏற்றிடுவார் கடவுள் பாடல் என்று. அவரே கடவுள் பாடலை பாடிக்கொண்டிருந்தவர் தான், எழுதி கொண்டிருந்தவர்
தான்.
அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மயிலத்தில் இருக்கிற சுப்பிரமணியரை போற்றி பாராட்டி சுப்பிரமணியர் துதி அமுது என்று 1929 எழுதியவர் தான் அவர். ஆனால் சில நாட்களிலேயே அவர் தந்தை பெரியாருடைய பேச்சை கேட்கிற ஒரு நிலையை மயிலாடுதுறையிலே பெற்று அதன் பேச்சினுடைய விளைவாக அவர் தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டு பகுத்தறிவு பாதைக்கு அவர் வந்தார். பகுத்தறிவு பாதைக்கு வந்தபோ வழமையாக புலவர்கள் எழுதி கொண்டிருந்த பாடல் முறையிலிருந்து மாறி இவர் பகுத்தறிவு கருத்துக்களை, சுயமரியாதை கருத்துக்களை பாட ஆரம்பித்து தமிழ் உலகில், கவிதை உலகில் ஒரு புரட்சியை செய்தார். அதனாலே அவர் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார்.
சரி,
அந்த வகையில் சில பேர் கூட புரட்சி என்ற சொல்லை விட்டுவிட்டு கவிஞர் என்பதை எடுத்து வைத்துக்கொண்டு, அந்த கவிஞர் என்பது வடசொல் கவி, அதிலிருந்து கவிஞர், எனவே அவர் வடசொல்லாலே அழைக்கப்படக்கூடாது, பாவேந்தர் என்று அழைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவரே கூட ஒரு கவிதையிலே நான் ஒரு பாவேந்தன் என்று தான் தன்னை பற்றி எழுதியிருப்பார்.
சரி,
ஆனால் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவாளர்கள் மத்தியிலே நிலவி வருகிற கருத்து என்னவென்று சொன்னால், புரட்சியை தூண்டுகிற வகையிலே அவர் கவிதைகள் எழுதினதனாலே, முதல் எழுதிய காரணத்தினாலே அவர் புரட்சி கவிஞர் என்றே அழைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கவிதைக்கு வழிகாட்டியாக அவர் பாரதியை கொண்டார். சுப்பிரமணிய பாரதியார் எழுதியது தான் புது நடை. பழைய காலத்தில் தமிழிலே பாடல் என்பார்கள். அந்த பாடலுக்கு பொழிப்புரை, பதவுரை, கருத்துரை, தெளிவுரை, இதையெல்லாம் சொல்வதற்கு இன்னொரு புலவர் வர வேண்டும். அப்படியெல்லாம் விளக்கி சொன்னால்தான் பொருள் பாமர மக்களுக்கு புரியும். அந்த நிலை இல்லாமல் படித்தாலே விளங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அற்புதமாக தமிழிலே எளிமையான வகையில் எழுதி காட்டியவன் பாரதி. அந்த பாரதியை தனக்கு வழிகாட்டியாக கொண்டு இவர் பாடல் எழுதிய காரணத்தினாலே தன்னுடைய பெயரை கூட பாரதி தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அது தாசனிலே கூட தான் வட சொல் இருக்கிறது. பாரதி என்பது கூட தமிழ் சொல்லா என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. அதுவும் வட சொல்லாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வடநாட்டிலே பாரதி என்கிற பட்டப்பெயர் பல பேருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவருக்கே கூட காசி வித்யாபீடத்தில் படித்து விட்டு இங்கே வந்து எட்டயபுரம் மன்னர் இடத்துல இவர் சில கவிதைகளை சொல்லி காட்டிய பொழுது, எட்டயபுரம் மன்னர் என்று சொல்லுகிறோம் ஒரு சாதாரண ஆள், அவருடைய அவையில் இருந்த சில புலவர்கள், அதிவீர ராமகுண்டனுடைய கொக்கோகத்தை மட்டுமே படித்திருந்த புலவர்கள் எல்லாம் சேர்ந்து இவர் ஒரு பாரதி என்று சொல்லி, அப்படித்தான் பாரதி என்ற பட்டம் அவருக்கு வந்தது. எனவே அதுவும் ஒரு வட சொல்லுதான். அவருடைய பெயரே அப்படி இருக்கிற பொழுது அவருடைய கவிதை பட்டப்பெயரிலே புரட்சி கவிஞர் என்பதற்கு மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை நாங்கள் ஒப்புவதற்கே இல்லை. யார் அவருடைய புரட்சி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்கள்தான் அவரை புரட்சி கவிஞர் என்று சொல்லக்கூடாது, பாவேந்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதிலே முதன்மையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் புரட்சிக்கு எதிரானவர்கள்.
துணிவும் உழைப்பும் தழைப்பும் அனுபவம் நாதன் சுவாமிநாதன் மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 619 டொமினியன் ரோட் தொலைபேசி எண் 6307171 அல்லது 8017745 மார்கேஜ் மாஸ்டர்ஸ்
எல்லா விதமான கிரீட்டிங் கார்டுகளுக்கும் கல்யாண பத்திரிகைக்கு பிசினஸ் கார்ட்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் நோட்டீஸ் ஃபிளையர்ஸ் டைரிஸ் கேலண்டர்ஸ் Mercury Prince, 42D, Lambie Drive, Manukau, Auckland. Phone 263-8854. Urimiyala, Ilanko, Ilanko, Ilanko.
அபிமானம், மக்களோட அபிமானத்தை நாங்க பெற்றது அவ்வளவு சுலபம் இல்லை. எங்களுடைய பலம் சுவையும் உபசரிப்பும் கடந்த 20 வருஷத்துக்கு மேல அன்பையும் ஆதரவையும் தரும் வாடிக்கையாளர்களுக்கு சாஃப்ரான் ரெஸ்டாரண்டின் மனமார்ந்த நன்றிகள். இந்திய உணவினை, குறிப்பாக தென்னிந்திய உணவு வகைகளை கைதேர்ந்த கலைஞர்களை கொண்டு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயார் செய்வதால் தான் மக்களுடைய வரவேற்பை பெற்றோம். திரும்ப திரும்ப உங்களை வரவழைக்கும் எங்களுடைய வீக்கெண்ட் பஃபே, உங்கள் இல்லம் தேடி வரும் கேட்டரிங், உங்கள் நினைவில் வரும் ஒரே உணவகம் சாஃப்ரான் ரெஸ்டாரண்ட், 31 Ponsonby Road, Ponsonby, Auckland. Phone 378-2122. Follow us on Facebook.
ஹே மீனாட்சி, வாடியம்மா வா. தங்க கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிருந்தியாமே, எப்படி நடந்தது?
நல்லா நடந்துச்சு காயத்ரி மாமி. சொந்தக்கார எல்லாத்தையும் ஒன்னா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதோட நம்ம ஊர் திருநெல்வேலி அல்லவா இருக்க, பா சூப்பர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வால்கோவா சாப்பிடு சாப்பிடுங்கிறது டேஸ்ட் அப்படியே நாக்குல நிக்கிறது. போ, அதுக்காகவே இன்னொரு தடவை ஊருக்கு போகலான்னு இருக்கு மாமி. போனாலும் போயிடுவேன் உடனே.
இதுக்கு ஏண்டியம்மா ஊருக்கு போயிட்டு? நம்ம சாண்டிகம் SS சூப்பர் மார்க்கெட்ல திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு, கிராண்ட் ஸ்வீட்ஸ் அதிர்ஷ்டம், தட்டை சீடை முறுக்கு எல்லாம் கிடைக்கிறது. போ. RRK சுரேஷ் அசத்ரா நோக்கு தெரியாதோ?
தெரியாத, இப்ப நீ சொன்னப்புறதான் தெரியுது. இப்ப உடனே அவங்ககிட்ட மளிகை சாமான் சீப்பா பெஸ்டா இருக்குன்னு தெரியும். இது தெரியாத, இப்பயே போறேன் மாமா கடைக்கு.
அடி அசடே, உங்க ஆத்துக்கார ஐஷின் இப்பயே போ. அது மட்டும் இல்லடி, சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுல இட்லி தோசை, தொட்டுக்க வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் சாம்பார், சும்மா மணக்கிறது போங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஆத்து விசேஷத்துக்கு அவர் தான் கேட்டிங் பண்ண போறாராம்.
அப்படியா? பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமி. எங்க ஆத்து அசமஞ்சம் அதான் எங்க ஆத்துக்காரர் இருக்கார, அதையும் அழிச்சுட்டு போறேன். இப்பவே SS சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன்.
SS Supermart, 578 Sandringham Road, Sandringham, Auckland. Phone 09849-4234. For more info, follow us on Facebook.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
ஐயா, இப்போ பாரதியாரை தொடர்ந்து பாரதிதாசன் வந்தார்னு சொல்றீங்க.
ஆமா,
பாரதியார் வந்து அவருடைய காலகட்டத்தில் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுகள் இயற்றினவர், பாடினவர். இப்ப இவர் அந்த மாதிரி என்ன புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னாரு?
இவர் இந்திய சுதந்திரத்துக்கும் பாடுபட்டு பாடல்களும் எழுதியிருக்கிறார்.
சரி,
சுப்பிரமணியர் துதி எழுதினாரு, அப்புறம் வந்து இந்திய விடுதலைக்காக எழுதினாரு, அறிவு விடுதலைக்காக பிறகு தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டார்.
சரி,
அவர் அந்த மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு பெரியார் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக அமைந்த காரணத்தினால அந்த மானத்தையும் அறிவையும் ஊட்டுகிற கவிதைகளையே அவர் எழுதினார். பொங்கலோடு தொடர்புடைய மாதிரி அவர் எழுதிய கவிதைகள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அற்புதமாக எழுதியிருப்பார். நடவு செய்த தோழர் கூலி நாளனாவை ஏற்பதும், உடல் உழைப்பில்லாத மக்கள் ஊரை ஆண்டுள் ஆவலும், கடவுளான என்று உரைத்த கயவர் கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாரை ஏவுவோம் என்று பாடல் எழுதியிருக்கிறார். அவன் நாலனா கூலி, அது அங்கே 25 காசு. அந்த 25 காசு கூலி வாங்கிட்டு இருக்கிறதும், ஒண்ணுமே இல்லாதவன் உலகத்தை ஆண்டுகிட்டு பெரிய பணக்காரனாக இருப்பதும் கடவுள் விதித்த விதி அப்படின்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கைய அறுத்து, கடவுள் என்ற கட்டை அறுத்து தொழிலாளர்களை நாம் ஏவுவோம் என்ற வகையிலே புரட்சி கவிதையாக அவர் பாடினார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவைய தலையின்னு நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க
திருக்குறள்.
ஆனா அந்த திருக்குறள் கருத்துக்கு நேர் எதிராக மனு தர்ம கருத்து என்ன இருக்கிறது என்று சொன்னால், உழவு தொழிலை மிகவும் உன்னதமான தொழில் என்று சிலர் சொல்கிறார்கள், அது பாவகரமான தொழில் என்று அவர்கள் தெரியாதவர்கள் மனு தர்மத்திலே சொல்கிறது. இதைத்தான் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் என்று சொல்பவர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிப்படையிலே உழவு தொழில் மிகவும் கேவலமான தொழில் என்ற கருத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால், ஏர் மண்ணிலே கிளறி செல்லுகின்ற பொழுது மண்ணிலே இருக்கிற பல உயிர்கள் மாண்டு போகின்றன. அப்படி உயிர் கொலையை செய்கிற தொழிலாக உழவு தொழில் இருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்து. அந்த கருத்து தான் சமணர்களுக்கும் இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற ஜைனர்கள், குஜராத்திலே இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே வைசியர் பனியா என்கிற பெயரிலே அவர்கள் வணிகத்திலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாயத்துக்கு ஒருவருமே வரவில்லை. காரணம் இந்த அடிப்படையான நம்பிக்கை. அது மாதிரியான இது பல மூடத்தனமான நம்பிக்கைகள் இருக்குது. எள்ளை எடுத்து சீசே மாயில் இருக்கிறது, அதில் எள்ளை பிழிந்து தான் எண்ணெய் எடுக்கிறார்கள். எள்ளை பிழிந்து எண்ணெய் எடுப்பதற்கென்றே ஒரு ஜாதி இருக்கிறது இந்தியாவில், ஆயில் மாங்கர் என்று சொல்லப்படுகிற வாணிய செட்டியார், செக்கு ஓட்டுபவர்கள். அந்த வாணிய செட்டியார்கள் கேவலப்பட்ட ஜாதியாக கருதப்பட்டு கோயிலுக்கு உள்ளே போகக்கூடாத ஜாதியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பதற்காக லட்சக்கணக்கான எள்ளினுடைய உயிரை இவர்கள் பயிர்க்கிறார்கள். ஆகவே உயிர் கொலை புரிபவர்கள். இப்படியெல்லாம் பைத்தியகாரத்தனமான நம்பிக்கைகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இவற்றையெல்லாம் கண்டித்து பாடல் எழுதுகிற பொழுது ஒரு வரியை சொல்லுவார். முழங்கால் சேற்றில் நெல் முக்கி விளைவிப்பவன் மூட சகோதரன் பள்ளப்பயல், அதை மூக்குக்கும் நாக்கிற்கும் தண்ணீர் காட்டி தின்னும் மோசக்காரன் மேலா தோழர்களே என்று பாடினான். நாமே வழக்கமாக சொல்லுவோம், அவன் சேற்றிலே கை வைக்காவிட்டால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாது என்று அடுக்கு சொல் மாதிரி சொல்லுவோம். அதைத்தான் அவர் அங்கே பாடியிருக்கிறார். முழங்கால் தண்ணியில நின்று சேத்துல முக்கியம நெல்லை விளைச்ச பிறகு அந்த நெல்லை கொண்டாந்து சோறாக்கி சமைச்சு வச்சுக்கிட்டு அதை இது பண்ணிட்டு ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணி சுத்தி வந்து ஒரு உண்டை பிடிச்சி கடவுளுக்கு வச்சு விட்டு தண்ணியை தெளிச்சு மூக்குக்கும் நாக்குக்கும் காட்டி ஒன்னும் மோசக்காரன் மேலா தோழர்களே என்று கேட்டார். பெரிய புரட்சி அல்லவா? அவர்கள் எல்லாம் ஜாதியிலே உயர்ந்தவர்கள், அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை அடித்து நொறுக்குகிற சம்மட்டி வரிகள் அவை. இதை ரொம்பவும் பாராட்டி இப்படிப்பட்ட அடிமட்டத்திலே இருக்கிற தோழர்களை பற்றி பாட்டு எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான். வண்டிக்காரனை, விறகு பிளப்பவனை, சாதாரண தொழிலாளியை அந்யோன்யத்தோடு அவர் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட எழுத்துக்களை பாரதியாரிடத்திலே நாம் பார்க்க முடியவில்லை என்கிற கருத்துக்களை தெரிவித்திருப்பவர் ஆர் கே கண்ணன் என்கிற ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த எழுத்தாளர் ஆர் கே கண்ணன், தீக்கதிர் ஆசிரியராக இருந்தவர். கம்யூனிஸ்டுகள் பொதுவாக புரட்சி கவிதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் நாட்டில், தமிழ்நாட்டில். இங்கே அவருக்கு அது மாறாக அவர் அடிமட்ட இருக்கிற தொழிலாளர்களை பற்றி பாடல் எழுதியே புரட்சியை செய்தவர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் எவ்வளவோ அடுக்கி கொண்டு போகலாம் அவருடைய புரட்சியை பற்றி.
எப்படி எப்படி மாட்டாயா
எமக்கிம்பம் சேர்க்க
எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா அப்புறம்
அன்பிலா நெஞ்சு தமிழில் பாடினே அன்பிலா நெஞ்சு தமிழில் பாடினே கண்ணே
ஆஹா அந்த இடம் தான் அற்புதம் கண்ணே கண்ணே சரிதானா கண்ணே
கண்ணே கண்ணே என்று என் முகத்தை ஏன்
இல்லை இல்லை பாடு கண்ணே சரிதானான்னு கேட்டேன்
வந்து எளிமையும் வந்து எளிமையும்
நாட்டிலே
ஐயா, அவர் தமிழ் மொழியினுடைய தமிழ் புத்தாண்டு இன்றைக்கு நாளைக்கு பிறக்க போகிறது, தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருங்க?
நிறைய சொல்லியிருக்கார். தமிழுக்கும் அமுது என்று பெயர் என்று சொல்வார். அமுது அமிர்தம் என்கிறது தமிழ் படுத்திய சொல். அதை சாப்பிட்டால் சாகாத நிலை ஏற்படும் என்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அமுது போன்றது தமிழ் என்று சொன்னால் உயிருக்கு நேர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தமிழ் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்று சொன்னால், கோயிலிலே கூட இறை வழிபாட்டிலே கடைபிடிக்க முடியாத நிலையில் கைகட்டி மடிகட்டி படிக்கட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க வேண்டிய நிலையில தமிழ் இருக்குன்ட்டு வருத்தப்பட்டிருக்கிறார். அப்படி செய்த பாடிய நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் தமிழனுடைய நோய் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது, கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே என்றார்.
சரி,
நோய் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பை செயல் நாம் பாருங்க. அந்த மாதிரி நோய் என்னன்னு தெரிஞ்சாதான் நோயை தீக்கி அதை வந்து மொழிய உயர்வான நிலைமை கொண்டு வர முடியும் அப்படின்னு கருதிய பாரதிதாசன், எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லை.
சரி,
தமிழ் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது. பாரதியார் பண்ண மாதிரி ஆதி சிவன் பெற்று விட்டான், அகத்தியன் ஒரு ஆரிய மைந்தன் இலக்கணம் செய்தான். கடவுளாலே உருவாக்கப்பட்ட மொழி, அகத்தியராலே இலக்கணம் எழுதப்பட்ட மொழி என்று வெறும் கற்பனையாக பேசிக் கொண்டிருந்த நிலையில அவர் எழுதுகிறார், உயர்வென்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் கழித்தோம், உருப்படியா ஒண்ணுமே செய்யல அப்படின்ட்டாரு. அது தமிழனுடைய உயர்வுக்கு அவர் கொண்டிருந்த உண்மையான அக்கறையினுடைய விளைவாக இருக்கிற நோயை சுட்டி காட்டி நிலைமையை சுட்டி காட்டி அவர் தான் பாடினார். புகழ் வாங்கணும் பேர் வாங்கணுங்கிறதுக்காக இச்சகம் பேசல புரட்சி கவிஞர்.
ஐயா, உங்களுக்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாளாம், பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். ஐயா, நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நானும் வந்து என்னை அழைத்து இந்த சில கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக நானும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை தமிழ் உணர்வாளர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்
நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா?
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
We speak your language online at planetaudio.org.